28 வாழ்வின் வழக்குகள் சந்திக்கப்படுகின்றன. பக்கம் 479-491. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சைப் போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரமாயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயசங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தானியேல் 7:9-10 வரை. இப்படியாக பெரிதும் பக்தி வினயமுமான அந்த நாள் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் காட்டப்பட்டது. பூமி முழுவதற்கும் நீதிபதியாக இருப்பவருக்கு முன் மனிதர்களின் சுபாவங்களும் வாழ்க்கை முறைகளும் திருப்பிப் பார்க்கும்படி அவர் முன் கடந்து செல்ல வேண்டும். அவனவனுடைய கிரியைகளுக்குத் தக்க பலன் அவனவனுக்குக் கிடைத்தாக வேண்டும். பிதாவாகிய தேவன்தான் நீண்ட ஆயுசுள்ளவர். பர்வதங்கள் தோன்று முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்குமுன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். சங்கீதம் 90:2. சகல ஜீவன்களுக்கும் சகல பிரமாணங்களுக்கும் ஆதாரமாகவும் ஊற்றாகவும் இருக்கும் அவர்தான் நியாய விசாரணையில் தலைமை தாங்குபவர். ஆயிரமாயிரமாகவும் கோடான கோடியாகவும் இருக்கும் பரிசுத்த தேவதூதர்கள் சாட்சிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் இதில் பங்கு கொள்ளுகின்றனர். இராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டுவரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். தானியேல் 7:13-14. இங்கு விவரிக்கப்படும் கிறிஸ்துவின் வருகை பூமிக்கு வரும் அவரது இரண்டாம் வருகை அல்ல. தமது மத்தியஸ்த ஊழியத்தின் முடிவில் தமக்கு கொடுக்கப்படவுள்ள ஆளுகையையும் மகிமையையும் ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள அவர் பரலோகத்தில் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் வருகிறார். 2300 நாட்களின் முடிவில் கிபி 1844 நடைபெறுமென்று தீர்க்கதரிசனத்தில் முன்னுரைக்கப்பட்டிருந்த வருகை இந்த வருகைதான், இரண்டாம் வருகை அல்ல. மனிதனின் சார்பாக அவர் செய்யும் ஊழியத்தின் கடைசி பகுதியில் ஈடுபட, நுட்ப நியாய விசாரணையை நடத்த, அதன் நன்மைக்கு தகுதியானவர்கள் என காட்டப்படும் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய தேவதூதர்கள் புடைசூழ நமது பிரதான ஆசாரியர் பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிதாவின் சமூகத்தில் தோன்றுகிறார். சாயலாக இருந்த ஆராதனையில் பாவ அறிக்கையுடனும் மனந்திரும்புதலுடனும் தேவனுக்கு முன்பாக வந்து பாவப்பரிகார பலியின் இரத்தத்தின் மூலமாக தங்களுடைய பாவங்களை பரிசுத்த ஸ்தலத்திற்குள் மாற்றியிருந்தவர்களுக்கு மாத்திரமே பாவ நிவாரண நாளின் ஆராதனையில் பங்கு இருந்தது. அப்படியே இறுதி பாவ நிவாரண நுட்ப நியாய விசாரணை என்னும் பெரும் நாளில் தேவருடைய ஜனங்களின் வழக்குகள் மட்டுமே ஆலோசிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. துன்மார்க்கரின் நியாயத்தீர்ப்பு குறிப்பிட்ட வேறொரு பணியாக இருந்து பின்னொரு சமயத்தில் நடைபெறவிருக்கிறது. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்குங்காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? 1 பேதுரு 4:17. மனிதர்களின் பெயர்களும் செயல்களும் எழுதப்பட்டுள்ள பரலோகத்திலுள்ள புத்தகங்கள்தான் நியாயத்தீர்ப்பின் தீர்மானிக்கும். தானியேல் தீர்க்கன் தீர்மானத்தை புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்கிறார். இதே காட்சியை விவரிக்கும் வெளிப்படுத்துபவர், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கக் கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:12 என்கிறார். தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த அனைவரது பெயர்களையும் ஜீவ புஸ்தகம் கொண்டுள்ளது. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10:20 என்று இயேசு தமது சீடர்களிடம் கூறினார். பவுல் விசுவாசமிக்க அவரது உடன் வேலைக்காரர்களைப் பற்றி அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 4:3 என்றார், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலமட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வருவதை தானியல் பார்த்து, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியல் 12:1 என்றார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:27 என்று யோவானாகிய வெளிப்படுத்தல்காரரும் கூறுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:16 அவர்களுடைய விசுவாச வார்த்தைகள், அவர்களது அன்பின் செயல்கள் ஆகியவை பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நெகேமியா இதை குறிப்பிட்டு, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்துப் போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நெகேமியா 13:14 என்று கூறினார். நீதியான செயல்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் அழியாதவைகளாக உள்ளன. தடுக்கப்பட்ட ஒவ்வொரு சோதனையும், மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தீமையும், மென்மை மிக்க இரக்கத்துடன் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக காலக்கிரமமாக அதில் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தியாகச் செயலும், கிறிஸ்துவ நிமித்தம் தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு பாடும் துயரமும் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56:8 என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மனிதர்களின் பாவங்களைப் பற்றிய ஒரு பதிவேடும் உள்ளது. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:14 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:36-37 என்று இரட்சகர் கூறினார். தவறு இல்லாத அந்த பதிவேட்டில் இரகசியமான நோக்கங்களும் உள்ளெண்ணங்களும் காணப்படுகின்றன. ஏனெனில் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். தாஷ் 1 கொரிந்தியர் 4:5 உங்கள் அக்கிரமங்களும் பிதாக்களுடைய அக்கிரமங்களும், இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. ஏசாயா 65:6-7 ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் தேவனுக்கு முன்பாக திரும்பி பார்ப்பதற்கென்று கடந்து சென்று, அது நம்பிக்கைக்குரியதாயிருந்தாலும் நம்பிக்கையற்றதாயிருந்தாலும் பதிவு செய்யப்படுகிறது. பரலோக புத்தகங்களில் ஒவ்வொருவருடைய பெயருக்கும் எதிராக அவர்களது ஒவ்வொரு தவறான வார்த்தையும், சுயநலமிக்க ஒவ்வொரு செயலும், நிறைவேற்றப்படாமல் விட்டுவிடப்பட்ட ஒவ்வொரு கடமையும், இரகசியமான ஒவ்வொரு பாவமும், சாமர்த்தியத்துடன் மறைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மிக பயங்கரமான விதத்தில் மிகச் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரலோகம் அனுப்பின எச்சரிப்புகள் அல்லது அலட்சியப்படுத்தப்பட்ட கடிந்து கொள்ளுதல்கள், வீணாக்கப்பட்ட வினாடிகள், முன்னேற்றம் அடையச் செய்யாமல் விட்டுவிடப்பட்ட வாய்ப்புகள், நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் செயல்படுத்தப்பட்ட செல்வாக்குகள் ஆகிய அனைத்தும் பதிவு செய்யும் தேவதூதனால் காலக்கிரமமாக பதிவு செய்யப்படுகின்றன. நியாயத்தீர்ப்பில் தேவனுடைய கற்பனையே மனிதர்களின் சுபாவங்கள், வாழ்க்கை முறைகளை சோதிக்கும் தரமாக இருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். ஒவ்வொரு கிரியையையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:13-14 என்று ஞானி சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படையப் போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். யாக்கோபு 2:12 என்று அவரது சகோதரர்களை எச்சரிக்கிறார். நியாயத்தீர்ப்பில் தகுதியானவர்களாக கணக்கிடப்படுபவர்கள் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடையப்பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். லூக்கா 20:35-36 என்று இயேசு கூறினார். மீண்டும் அப்பொழுது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். யோவான் 5:29 என்றார். மரித்த நீதிமான்கள் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியானவர்கள் என்று நியாயத்தீர்ப்பின் முடிவில் தீர்மானிக்கப்படும் வரை எழுப்பப்படமாட்டார்கள். எனவே அவர்களைப் பற்றிய பதிவேடுகள் சோதிக்கப்பட்டு அவர்களது வழக்குகள் முடிவு செய்யப்படும்போது அவர்கள் நியாய விசாரணை சங்கத்தில் பிரத்தியட்சமாக மாட்டார்கள். அவர்கள் சார்பாக தேவனுக்கு முன் பேசுவதற்காக பரிந்து பேசுபவரான இயேசு தோன்றுவார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 2:1 அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். 9:24 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடிருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். 7:25 நியாயத்தீர்ப்பில் புத்தகங்கள் திறக்கப்படும்போது இயேசுவின் மீது விசுவாசம் வைத்த அனைவரது வாழ்க்கையும் திரும்பி பார்க்கப்படும்படி தேவனுக்கு முன் வருகிறது. இந்த உலகத்தில் முதலில் வாழ்ந்திருந்தவர்களிடத்திலிருந்து ஆரம்பித்து பின்னர் அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு தலைமுறையினரின் வாழ்க்கையையும் நமக்காக பரிந்து பேசுபவர் பிதாவின் முன் கொண்டு வந்து உயிருள்ளவர்களுடன் முடிக்கிறார். ஒவ்வொரு பெயரும் குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு வழக்கும் திட்டமாக விசாரிக்கப்படுகிறது. பெயர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பெயர்கள் நிராகரிக்கப்படுகிறது. எவருடைய புத்தகத்திலாவது மனம் வருந்தாத மன்னிக்கப்பட்டிராத பாவங்கள் இருக்குமானால் அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீக்கப்படும். அவர்களது நற்செயல்களின் பதிவுகளும் தேவனுடைய ஞாபக புத்தகத்திலிருந்து அழித்து நீக்கப்படும். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப் போடுவேன். யாத்திராகமம் 32:33 என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். எசேக்கியேல் 18:24 என்கிறார். யாரெல்லாம் பாவத்தைப் பற்றி உண்மையாக மனம் வருந்தி விசுவாசத்தினால் தங்களுடைய பாவ நிவாரணமாக கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது உரிமை பாராட்டினரோ அவர்கள் பரலோக புத்தகத்தில் அவர்களது பெயர்களுக்கு எதிராக மன்னிப்பு என்று எழுதப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் கிறிஸ்துவின் நீதியில் பங்கு பெறுபவர்களாக இருப்பதால் அவர்களுடைய சுபாவங்கள் தேவனுடைய கற்பனைக்கு இசைவுள்ளதாக காணப்பட்டதால் அவர்களது பாவங்கள் துடைத்து நீக்கப்படும். அவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களென்று கணக்கிடப்படுவார்கள். நானே உன் மீறுதல்களை என்னிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஏசாயா 43:25 என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் கர்த்தர் அறிவிக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தல் 3:5 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மத்தேயு 10:32-33 என்று இயேசு சொன்னார். பூமியிலுள்ள நியாய சங்கங்களில் உண்டாகும் முடிவுகளின் மீது மனிதர்களுக்கிடையில் காட்டப்படும் மிக ஆழமான ஆர்வம் சர்வ பூமிக்கும் நியாயாதிபதியாக இருப்பவருக்கு முன் பரலோக நீதிமன்றத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர்களின் வாழ்க்கை திருப்பி பார்க்கப்படுவதற்காக வரும்போது மங்களாகவே இருக்கிறது. தமது இரத்தத்தின் மூலமாக வெற்றி பெறும் அனைவருக்கும் மீறுதல்களிலிருந்து மன்னிப்பு அருளப்பட்டு அவர்களுடைய ஏதேன் தோட்டத்தில் மீண்டும் குடிவைக்கப்பட்டு அவருடன் புத்திர சுவீகாரமுள்ளவர்களாக முந்தின ஆளுகைக்கு முடிசூட்டப்படுவர் என்ற மனன்றாட்டை தெய்வீகப் பரிந்துரையாளர் முன்வைக்கிறார். நமது இனத்தை வஞ்சிக்கவும் சோதிக்கவும் செய்யும் முயற்சிகளில் மனித படைப்பிலிருந்த தெய்வீக திட்டத்தை தொய்ந்து போகச் செய்ய சாத்தான் எண்ணியிருந்தான். ஆனால் மனிதன் ஒருபோதும் வீழ்ச்சியடையவே இல்லை என்பதைப் போல அந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கிறிஸ்து இப்போது கேட்கிறார். அவர் தமது மக்களுக்காக முழுமையான நிறைவான மன்னிப்பையும் நீதியையும் மட்டும் கேட்காமல் அவரது மகிமையில் ஒரு பங்கும் அவருடைய சிங்காசனத்தில் இடமும் கேட்கிறார். இயேசு அவரது கிருபையின் கீழ்ப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசும்போது சாத்தான் அவர்களை மீறுதல்காரர்கள் என்று தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்துகிறான். அவர்களை கடவுள் நம்பிக்கையற்ற கோட்பாட்டில் நடத்தி தேவன் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கச் செய்து அவரது அன்பிலிருந்து பிரித்து அவரது பிரமாணத்தை மீறச் செய்ய பெரும் வஞ்சகனாகிய அவன் வகை தேடியிருந்தான். இப்பொழுது அவர்களது வாழ்க்கையின் பதிவேடுகளையும் சுபாவத்திலுள்ள குறைகளையும் மீட்பருக்கு அவமதிப்பை கொண்டு வந்த கிறிஸ்துவற்ற குணத்தின்படி செய்யும்படியாக அவர்களை தூண்டிவிட்ட எல்லா பாவங்களையும் சுட்டிக்காட்டி இதன் காரணமாக அவர்கள் தனக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்று அவன் உரிமை பாராட்டுகிறான். இயேசு அவர்களது பாவங்களை தவிர்க்காமல் பாவத்திற்கான அவர்களது மனம் வருந்துதலையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறார். அவர்களுடைய மன்னிப்பை உரிமை கோருகிறார். பிதாவுக்கும் தூதர்களுக்கும் முன்பாக தமது காயம்பட்ட கரங்களை உயர்த்தி காட்டி அவர்களை பேர் பேராக நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51:17 என்கிறார். சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? சகரியா 3:2 என்று அறிவிக்கிறார். கிறிஸ்து தமது உண்மையானவர்களை கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக எபேசியர் 5:27 பிதாவின் சமூகத்தில் நிறுத்தும்படி அவரது நீதியின் ஆடையால் போர்த்துகிறார். அவர்களது பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவர்களை குறித்து அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரந்தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். வெளிப்படுத்தல் 3:4 என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். எரேமியா 31:34-50:20 இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவனெவனும் பரிசுத்தனென்று சொல்லப்படுவான். ஏசாயா 4:2-4 என்கிற புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் பூரணமாக நிறைவேறும். நுட்ப நியாய விசாரணை, பாவங்களைத் துடைத்து நீக்கிவிடுதல் ஆகிய பணிகள் கர்த்தரின் இரண்டாம் வருகைக்கு முன் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்து மரித்தோர் நியாயந்தீர்க்கப்பட வேண்டியதிருப்பதால் வழக்குகளை விசாரிக்கும் நியாயத்தீர்ப்பு நடந்து முடியும் வரை மனிதர்களின் பாவங்களை துடைத்து நீக்குவது முடியாது. ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்போதும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்போதும் அப்போஸ்தலர் 3:19-20 விசுவாசிகளின் பாவங்கள் நீக்கப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பாகச் சொல்லுகிறார். நுட்ப நியாய விசாரணை முடிவடையும் போது கிறிஸ்து வருவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுடைய கிரியைக்குத் தக்கதாக அளிக்கும் பலன் அவருடன் வருகிறது.
சாயலாக இருந்த ஆராதனையில் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலர்களுக்கு பாவ நிவாரணம் செய்தபின் வெளியே வந்து சபையை ஆசீர்வதித்தான். அப்படியே கிறிஸ்துவும் அவரது மத்தியஸ்த ஊழியத்தின் முடிவில் அவருக்காக காத்திருக்கும் அவருடைய மக்களை நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாவத்தை நீக்குவதில் பாவங்களை போக்காட்டின் தலையில் சுமத்தினது போல, கிறிஸ்து இந்த பாவங்கள் அனைத்தையும் பாவத்திற்கு காரணமாகவும் பாவங்களைச் செய்ய தூண்டுபவனாகவும் இருந்த சாத்தான் மேல் சுமத்துவார். இஸ்ரவேலின் பாவங்களை சுமந்து கொண்டு அந்த போக்காடு குடியில்லாத தேசத்துக்கு அனுப்பப்பட்டது. லேவியராகமம் 16:22. அப்படியே தேவருடைய மக்களை பாவம் செய்யும்படி செய்த குற்றங்கள் அனைத்தையும் சாத்தான் தன்மீது சுமந்து கொண்டு குடிமக்கள் ஒருவரும் இல்லாமல் பாழாகியிருக்கும் இந்த பூமியில் சிறைப்பட்டவனாக இருப்பான். இறுதியில் துன்மார்க்கர்கள் அனைவரையும் அழிக்கும் அக்கினியில் முழுமையான பாவத்தின் தண்டனையை அனுபவிப்பான். இவ்வாறாக பாவத்தை முற்றிலுமாக நீக்குவதிலும் தீமையை விட்டு விலக விரும்பியிருந்த அனைவரது விடுதலையிலும் மாபெரும் இரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்.
நியாயத்தீர்ப்புக்கென்று குறிப்பிடப்பட்டிருந்த வேளையில் 1844 2300 நாட்களின் முடிவில் பாவங்களைப் பற்றி விசாரணையும் அவைகளைத் துடைத்து நீக்கும் பணியும் ஆரம்பமாயிற்று. கிறிஸ்துவின் பெயரை அணிந்து கொண்ட அனைவரும் அதன் நுட்பமான ஆராய்ச்சியில் தேர வேண்டும். உயிருள்ளவர்களும் மரித்தவர்களும் தங்கள் கிரியைகளுக்குத் தக்கதாக அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டபடியே நியாயத்தீர்ப்படைய வேண்டும்.
மனம் வருந்தாத, விட்டுவிடப்படாத பாவங்கள் மன்னிக்கப்படாமல், புத்தகங்களிலிருந்தும் அழித்து நீக்கப்படாமல் தேவனுடைய நாளில் பாவிக்கு எதிரான சாட்சியாக நிற்கும். ஒருவன் தனது தீய செயல்களை பகலின் வெளிச்சத்திலோ அல்லது இரவின் இருளிலோ செய்திருக்கலாம். ஆனால் அவைகள் நாம் சந்திக்க வேண்டிய அவருக்கு முன் திறக்கப்பட்டு வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஒவ்வொரு பாவத்திற்கும் சாட்சியாக இருந்து தவறில்லாத ஆவணங்களில் அவைகளை பதிவு செய்துள்ளனர். அன்னை, மனைவி, மக்கள் உடனுள்ளவர்கள் ஆகியோரிடமிருந்து பாவம் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கலாம். குற்றம் செய்தவரை தவிர வேறு ஒருவரும் அந்த தவறைப் பற்றி சந்தேகப்பட முடியாத விதத்தில் நடந்து கொள்ளலாம். ஆனால் பரலோகத்தின் நுண்ணறிவின் முன் அது திறக்கப்பட்டதாக வைக்கப்பட்டுள்ளது. மிகுந்த இருண்ட இரவின் இருளும் சாமர்த்தியமிக்க அனைத்து வஞ்சகச் செயல்களின் இரகசியமும் நித்திய காலமாக உள்ளவரின் அறிவிலிருந்து ஒரே ஒரு எண்ணத்தைக் கூட திரையிட்டு மறைக்கப் போதுமானதாக இல்லை. நியாயமற்ற கணக்கு, முறைதவறிய கொடுக்கல் வாங்கல்கள் ஆகியவை பற்றிய மிகச் சரியான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் தேவனிடம் உள்ளது. பக்தியின் வெளிவேஷத்தினால் அவர் ஏமாற்றப்படுவதில்லை. சுபாவத்தை அளவிடுதலில் அவர் தவறு செய்வதில்லை. ஊழல் மலிந்த இருதயமுள்ளவர்களால் மனிதர்கள் வஞ்சிக்கப்படலாம். ஆனால் மறைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் ஊடுருவி நமது உள்ளான வாழ்க்கையை அவர் வாசிக்கிறார்.
இந்த எண்ணம் எவ்விதம் பக்தி வினயமாக உள்ளது? நித்திய காலத்திற்குள்ளாக ஒன்றன்பின் ஒன்றாக கடந்து செல்லும் நாட்கள் பரலோக புத்தகத்தின் பதிவுகளை தாங்கியவையாக உள்ளன. ஒரு தடவை பேசப்பட்ட பேச்சு, ஒருமுறை செய்யப்பட்ட செயல் ஆகியவைகளை ஒருபோதும் திரும்பிப் பெற இயலாது. நன்மை, தீமை ஆகிய இரண்டையும் தேவதூதர்கள் பதிவு செய்துள்ளனர். பூமியின் மீதுள்ள அனைவரிலும் மிகவும் பலமிக்க வெற்றி வீரனாலும் கூட ஒரே ஒரு நாளின் பதிவை கூட பின்னடைக்க இயலாது. நமது செயல்கள், சொற்கள், இரகசியமான நோக்கங்களும் கூட நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ முடிவு செய்யும் மதிப்பை கொண்டிருக்கின்றன. அவைகள் நம்மால் மறக்கப்படலாம். ஆனால் நியாயப்படுத்தவோ அல்லது குற்றப்படுத்தவோ அவைகள் சாட்சி பகரும். கலைஞனின் மெருகேற்றப்பட்ட தட்டினை பார்க்கும்போது பார்ப்பவரது முகத்தோற்றம் அவர் இருக்கிற வண்ணமாகவே வெளிப்படுத்தப்படும். அதேவிதத்தில் மேலே உள்ள புத்தகங்களில் சுபாவம் இருக்கிற வண்ணமாகவே வரையப்பட்டுள்ளது. அப்படியிருந்தும் பரலோகவாசிகளின் பார்வையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஆதாரங்களைப் பற்றிய வரவேற்பு எந்த அளவிற்கு அற்பமாக உணரப்பட்டுள்ளது? காணக்கூடியதிலிருந்து காண முடியாததைப் பிரிக்கும் திரையானது பின்னிழுக்கப்படுமானால்
நியாயத்தீர்ப்பில் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையையும் செயலையும் ஒரு தேவதூதன் பதிவு செய்வதை மக்கள் அனைவரும் காணக்கூடுமானால் நாள்தோறும் பேசப்படுபவைகளில் எத்தனை வார்த்தைகள் பேசப்படாதவைகளாக இருந்திருக்கும், எத்தனை செயல்கள் செயலாற்றப்படாதவைகளாக இருந்திருக்கும்.
பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு திறமையும் நியாயத்தீர்ப்பில் நுணுக்கமாக சோதிக்கப்படும். பரலோகத்தினால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மூலதனத்தை நாம் எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம்? கர்த்தர் அவரது வருகையின் போது அவருக்கு சொந்தமானதை அதிக வட்டியுடன் பெற்றுக்கொள்வாரா? நமது கரத்திலும் இருதயத்திலும் மூளையிலுமாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள வல்லமைகளை தேவனுடைய மகிமைக்கென்றும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கென்றும் நாம் முன்னேற்றமடைய செய்திருக்கிறோமா? நமது நேரம், நமது எழுதுகோள், நமது பேச்சு, நமது செல்வாக்கு ஆகியவைகளை நாம் எவ்விதமாக பயன்படுத்தியிருக்கிறோம்? ஏழை, துன்பப்பட்டவர், அனாதை, விதவை ஆகியவர்களின் வடிவிலிருந்த கிறிஸ்துவிற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? தேவன் அவரது வார்த்தையின் கருவூலமாக இருக்கும்படி நம்மை இந்த உலகில் ஏற்படுத்தியிருக்கிறார். இரட்சிக்கப்படும்படி மனிதர்களை ஞானமுள்ளவர்களாக்குவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒளியையும் சத்தியத்தையும் கொண்டு நாம் என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பெயரளவில் அறிவிப்பதில் எவ்விதமான மதிப்பும் இல்லை. செயலின் மூலமாக காட்டப்பட்ட அன்பு ஒன்று மட்டுமே எந்த செயலையும் மதிப்புள்ளதாக்குகிறது. மனிதர்களின் அனுமானத்தில் எவ்வளவுதான் சிறிதாக தோன்றினாலும் அன்பினால் செய்யப்பட்ட அனைத்தும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலனன் அளிக்கப்படுகிறது.
மனிதர்களின் மறைத்து வைக்கப்பட்டுள்ள சுயநலம் பரலோக புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டதாக நிற்கிறது. உடன் மனிதர்களுக்காக நிறைவேற்றப்படாமல் விட்டுவிடப்பட்ட கடமைகள், இரட்சகரின் உரிமைகளைப் பற்றிய மறதி ஆகியவை பற்றிய ஒரு பதிவு பட்டியல் உள்ளது. கிறிஸ்துவிற்குச் சொந்தமான காலம், சிந்தனை, பலம் ஆகியவை எவ்விதமாக சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டன என்பதை அவர்கள் காண்பார்கள். தேவதூதர்கள் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லும் இந்த குறிப்பு வருத்தம் தருபவையாக உள்ளது. நுண்ணறிவு மிக்கவர்களும் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்களும் கூட உலகப்பிரகாரமான உடைமைகளை சம்பாதிப்பதில் அல்லது பூமிக்குரிய இன்பங்களை அனுபவிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். தன்னை வெளிக்காட்டும் அலங்காரம், சுய விருப்பங்களை பூர்த்தி செய்கின்ற பழக்கங்கள் ஆகியவைகளுக்காக செல்வம், காலம், பலம் ஆகியவை செலவிடப்படுகின்றன. ஜபம் செய்வதற்கும், வேத வாக்கியங்களை ஆராய்வதற்கும், ஆத்துமாவை தாழ்த்துவதற்கும், பாவத்தை அறிக்கை செய்வதற்கும் செலவிடப்படும் நேரங்கள் மிக குறைவாக உள்ளன. நாம் ஏதாவது பணியின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களாகும்படி நமது மனங்களை வேறு காரியங்களில் ஈடுபடச் செய்வதற்காக எண்ணிலடங்காத திட்டங்களை சாத்தான் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். பாவ நிவாரணம் செய்யும் ஒரு பலியையும் சர்வ வல்லமையுள்ள ஒரு மத்தியஸ்தரையும் காட்சிக்கு கொண்டு வரும் பெரும் சத்தியங்களை தலைமை வஞ்சகன் வெறுக்கிறான். மனங்களை இயேசுவிடமிருந்தும் அவரது சத்தியத்திலிருந்தும் திசை திருப்பி விடுவதைச் சார்ந்துதான் அவனுடைய காரியங்கள் அனைத்தும் உள்ளன என்பதை அவன் அறிந்திருக்கிறான்.
இரட்சகரின் மத்தியஸ்தத்தினால் உண்டாகும் நன்மைகளில் பங்கு பெறுபவர்கள் பூரணமான பரிசுத்தன்மையை அடைய தேவனுக்கு பயந்து செய்ய வேண்டிய தங்களது கடமைகளில் வேறு எதுவும் குறுக்கிட அனுமதிக்கக்கூடாது. இன்பங்கள், அலங்கரிப்புகள் அல்லது லாபம் தேடுதல் ஆகியவைகளுக்காக விலையேறப்பெற்ற நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக ஆர்வத்துடனும் ஜெபத்துடனும் சத்திய வார்த்தைகளை ஆராய்வதில் ஈடுபட வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த ஸ்தலம், நுட்ப நியாய விசாரணை என்னும் பொருள்களைப் பற்றி தெளிவாக புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய பிரதான ஆசாரியரின் நிலை, அவரது பணி ஆகியவை பற்றிய ஒரு அறிவு அனைவருக்கும் அவசியமானதாக உள்ளது. அப்படி இல்லாவிட்டால் இந்த நேரத்திற்கு மிகவும் அவசியமான விசுவாசத்தை செயல்படுத்துவது அவர்களால் இயலாததாகிவிடும். அல்லது அவர்களை நிரப்பும்படி தேவன் நியமிக்கும் நிலையை பற்றிக்கொள்ள அவர்களால் இயலாமலாகிவிடும். காக்கவோ இழக்கவோ வேண்டிய ஒரு ஆத்துமா ஒவ்வொருவரிடமும் உள்ளது. மேன்மையான நீதிபதியை ஒவ்வொருவரும் முகமுகமாகச் சந்தித்தாக வேண்டும். அப்படியிருக்க தானியேலுடன் தனது வீதத்திற்கென்று ஒவ்வொரு தனிநபரையும் எழுந்து நிற்கச் செய்கிற நியாயசங்கம் உட்காருவதும் புத்தகங்கள் திறக்கப்படுவதுமாகிய பக்தி விநயமான காட்சியைப் பற்றி ஒவ்வொரு மனமும்
அடிக்கடி தியானிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானதாக உள்ளது.
இந்த பொருட்பாடங்களின் ஒளியை அடைந்துள்ள அனைவரும் தேவன் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள பெரும் சத்தியங்களுக்கு சாட்சி பகர வேண்டியவர்களாக உள்ளனர். மனிதனின் சார்பில் கிறிஸ்து ஆற்றும் படியின் முக்கிய மையமாக பரலோக பரிசுத்த ஸ்தலம் உள்ளது. பூமியின் மீது வாழும் ஒவ்வொரு ஆத்துமாவுடனும் அது சம்பந்தப்பட்டதாக உள்ளது. இரட்சிப்பின் திட்டத்தை அது நமது காட்சிக்கு கொண்டு வந்து நீதிக்கும் பாவத்திற்குமிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கும் போட்டியிலுள்ள வெற்றிகரமான பலன்களை வெளிப்படுத்துகிறது. இந்த பொருள்களை பற்றி அனைவரும் பூரணமாக ஆராய்ந்தறிந்து தங்களிலுள்ள நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கும் யாவருக்கும் பதில் தரும்படி தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டியதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானதாக்க வேண்டும்.
இரட்சிப்பின் திட்டத்தில் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எவ்வளவு முக்கியமானதாக இருந்ததோ, அதைப்போலவே மனிதனின் சார்பில் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் மத்தியஸ்தம் செய்வதும் அவ்வளவு முக்கியமானதாக உள்ளது. உயிர்த்தெழுந்த பின் பரலோகத்தில் செய்து முடிக்கும்படி எழுந்தருளிச் சென்ற அவரது ஊழியத்தை அவர் தமது மரணத்தினால் ஆரம்பித்தார். நமது முன்னோடியாக உள்ளவர் நமக்காக எங்கு பிரவேசித்திருக்கிறாரோ அந்த திரைக்குள் விசுவாசத்தினால் நாமும் பிரவேசிக்க வேண்டும். எபிரேயர் 6:20. கல்வாரி சிலுவையிலிருந்து அங்கு ஒளி பிரதிபலிக்கிறது. மீட்பின் தேவ இரகசியம் பற்றி தெளிவான உட்பார்வையால் நாம் ஆதாயமடையலாம். பரலோகத்தின் எண்ண முடியாத செலவினால் மனிதனின் இரட்சிப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது. செலுத்தப்பட்ட அந்த தியாக பலியானது உடைக்கப்பட்ட தேவ கற்பனையின் மிக விசாலமான கோரிக்கைகளுக்குச் சமமாக உள்ளது. பிதாவின் சிங்காசனத்திற்கான பாதையை இயேசு திறந்திருக்கிறார். விசுவாசத்தினால் அவரிடம் வரும் அனைவரின் உண்மையான வாஞ்சையும் அவரது மத்தியஸ்த ஊழியத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் வைக்கப்படவிருக்கிறது.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. தங்களுடைய பாவங்களை மறைத்து அவைகளுக்குச் சாக்குப்போக்கு கூறுபவர்கள் மீது சாத்தான் எவ்விதமாக வெட்டிச் சிரிப்பு சிரிக்கிறான் என்பதையும், அவர்களது நடத்தை காரணமாக கிறிஸ்துவையும் பரிசுத்த தூதர்களையும் அவன் எவ்விதமாக ஏளனம் செய்கிறான் என்பதையும் அவர்கள் காண்பார்களானால் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை தூரமாக விட்டுவிட அவர்கள் விரைவார்கள். சுபாவத்தில் உள்ள குறைபாடுகளின் மூலமாக மனம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள சாத்தான் செயலாற்றுகிறான். இந்த குறைபாடுகள் போற்றி வளர்க்கப்படுமானால் அவன் வெற்றியடைவான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எனவே கிறிஸ்துவின் அடியார்களை அவர்களால் மேற்கொள்ள முடியாத சாவுக்கேதுவான ஏமாற்றும் பேச்சினால் வஞ்சிப்பதற்கென்று தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு பெருமான் காயப்பட்ட அவரது கரங்களினாலும் சிதைக்கப்பட்ட அவரது சரீரத்தினாலும் அவர்கள் சார்பாக பரிந்து பேசி, அவரை பின்பற்றும் அனைவருக்கும் என் கிருபை உனக்கு போதும் என்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. மத்தேயு 11:29-30 என்கிறார். எனவே ஒருவரும் தங்களுடைய குறைபாடுகள் நலமடைய முடியாதவை என்று எண்ணாமலிருப்பார்களாக. அவைகளை மேற்கொள்ள தேவன் விசுவாசத்தையும் கிருபையையும் தருவார். இப்பொழுது நாம் பாவ நிவாரண நாள் என்னும் மிக முக்கியமான நாளில் நாளை சுட்டிக்காட்டும் காலத்தில் இருக்கிறோம். சாயலாக இருந்த ஆராதனையில் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலருக்காக பாவ நிவர்த்தி செய்த அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் ஜனங்களிலிருந்து அறுப்புண்டு போகாமலிருப்பதற்காக பாவத்திற்காக மனம் வருந்தி கர்த்தருக்கு முன்பாக தங்களது ஆத்துமாக்களை தாழ்த்த வேண்டியது அனைவருக்கும் அவசியமாக இருந்தது. அதேவிதமாக தங்களது பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பும் அனைவரும் இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சில நாட்களாகிய தவணையின் காலத்தில் பாவத்திற்கான வருத்தத்துடனும் உண்மையான மனந்திரும்புதலுடனும் ஆத்துமாக்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். விசுவாசத்துடன் இருதயத்தை ஆழமாக ஆராய்தல் வேண்டும். கிறிஸ்தவர்களென்று தங்களை கூடிக்கொள்ளுபவர்களிடமுள்ள லேசான வேடிக்கையாக என்னும் ஆவி தூரமாக நீக்கப்பட வேண்டும். மேலாதிக்கம் செய்வதற்கென்று முயலும் தீய சுபாவத்தை கீழ்ப்படுத்த விரும்பும் அனைவர் முன்பும் அக்கறைமிக்க போராட்டம் உள்ளது. ஆயத்தம் செய்யும் பணி தனிப்பட்டவருடைய பணியாக உள்ளது. நாம் கூட்டங்களாக இரட்சிக்கப்படுவதில்லை. ஒருவரிலுள்ள தூய்மையும் பக்தியும் அடுத்தவர்களில் இல்லாத இந்த தன்மைகளை ஈடு செய்யாது. உலக மக்கள் அனைவரும் தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பில் கடந்து செல்ல வேண்டியதிருந்த போதிலும், உலகத்தில் வேறொருவரும் இல்லை என்பது போல் ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய வழக்கினையும் மிக நெருக்கமாக உற்று விசாரிப்பார். ஒவ்வொருவரும் சோதிக்கப்பட்டு கரைத்திரை இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும்.
பாவநிவாரண ஊழியத்தின் முடிவு பகுதியின் காட்சிகள் பக்தி வினயமானவை. அதிலுள்ள ஆர்வங்கள் மிகவும் முக்கியமானவையாக உள்ளன. உன்னதத்திலுள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அநேக வருடங்களாக இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவில், எவ்வளவு விரைவில் உயிருள்ளவர்களின் வழக்குகளை விசாரிக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. பயங்கரமிக்கக தேவ சமூகத்திற்கு முன்பாக திருப்பி பார்க்கும்படி நமது வாழ்க்கை வரவுள்ளது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். மார்க் 13:33. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். வெளிப்படுத்தல் 3:3 என்றபடி இந்த நேரத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக இரட்சகரின் எச்சரிப்பிற்கு செவிசாய்ப்பதே நமக்கு அனுகூலமாயிருக்கிறது.
நுட்ப நியாய விசாரணையின் பணி முடியும்போது அனைவரது வாழ்வும் ஜீவனுக்கென்றோ மரணத்திற்கென்றோ முடிவு செய்யப்பட்டிருக்கும். கர்த்தர் வானத்தின் மேகங்களின் மீது தோண்டுவதற்கு சற்று நேரத்திற்கு முன் தவணையின் காலம் முடிவடைகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:11-12 என்று அந்த நேரத்தை எதிர்பார்த்திருக்கும் கர்த்தர் கூறுகிறார்.
மீதிமான்களும் துன்மார்க்கரும் இன்னும் தங்களது அழிவுக்குரிய நிலையில் பூமியின் மீது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் நட்டுக்கொண்டும் கட்டிக்கொண்டும் குடித்துக்கொண்டும் புசித்துக் கொண்டும் இருப்பார்கள். பின் நிழுக்கப்பட முடியாத இறுதியான முடிவு உன்னதத்திலுள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதைப் பற்றிய உணர்வில்லாதவர்களாக அனைவரும் இருப்பார்கள். ஜலப்பிரளயத்திற்கு முன் நோவா பேழைக்குள் பிரவேசித்த பின் அவனை உள்ளே வைத்தும் தெய்வபக்தி இல்லாதவர்களை வெளியே வைத்தும் கர்த்தர் கதவை அடைத்தார். ஆனால் தங்களது தண்டனை குறிக்கப்பட்டாகிவிட்டது என்பதை அறியாது கவலையற்று இன்பங்களை அனுபவிக்கும் தங்களுடைய வாழ்க்கையைத் தொடர்ந்து வரவிருக்கும் தவிர்க்க முடியாத நியாயத்தீர்ப்பின் எச்சரிக்கையை 7 நாட்களாக மக்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தனர். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக் கொண்டு போகுமட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். மத்தேயு 24:39 என்று இரட்சகர் கூறுகிறார். கவனமற்றிருக்கும் நடு இரவில் வரும் திருடனைப் போல மௌனமாக ஒவ்வொரு மனிதனுடைய முடிவையும் அந்த மணிநேரம் குறிக்கும். குற்றமுள்ள மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இரக்கத்தின் ஈவின் பின்வாங்குதலை முடிவு செய்யும் நேரமாக அது இருக்கும்.
அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். மார்க் 13:35-36. விழித்திருப்பதை விட்டு அசதியாக இருந்து உலகத்தின் கவர்ச்சிகளின் மீது கவனம் செலுத்த திரும்புபவர்களின் நிலைமை அபாயகரமானது. வியாபாரம் செய்யும் மனிதன் லாபத்தின் மீது நோக்கமாயிருக்கும்போது, இன்பம் அனுபவிப்பவன் அதில் ஈடுபட வகை தேடியிருக்கும்போது, நாகரிகம் என்னும் மகளானவள் அவளது அலங்காரத்தைச் செய்து கொண்டிருக்கும்போது, அந்தத நேரத்தில் பூமி முழுவதற்கும் நீதிபதியாக இருப்பவர் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாகக் காணப்பட்டாய் என்னும் தீர்ப்பைக் கூறுவார்.